ξέρουν το πρόσωπο.
முத்துபுரசை வானொலி நேர்கள் அனைவருக்கும் எமது காலை வணக்கங்கள். ஒவ்வொரு சனிக்கிழமை காலையும் 104.6 FM அலைவரிசையில் உத்தமிழ் கலந்து உங்களின் வீடு தேடி வரும் ஒரு தனித்துவமான தமிழ் வானொலியை கேட்க தவறாதீர்கள்.
பிரதி சனிக்கிழமை தோறும் காலை 7:15 முதல் வானொலிகளின் ஊடாக தவழ்ந்து உங்கள் வீடுகள் தேடி வருகின்ற நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்கத்தினுடைய சிறப்பு தமிழ் வானொலி முத்துபுலோசையை செவிமடுக்க காத்திருக்கும் நேர்கள் பெருமக்கள் அனைவருக்கும் மகிழ்வான இனிய காலை வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு இன்று 4 April சனிக்கிழமை 2026 நிகழ்ச்சியிலே இன்றும் வளமை போன்று முதலில் இடம்பெறுவது இன்றைய திருக்குறள். திருக்குறளை தருவதற்காக எமது அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய நண்பர் மேனாள் ஆசிரியர் திரு தவராஜா பசுபதி பிள்ளை அவர்கள்.
வணக்கம் சார். வணக்கம் நேயர்களே. இன்றைய குறள் அமுதத்தில் பொறையுடைமை என்னும் அதிகாரத்தில் இருந்து ஒரு குறட்ப. மிகுதியான் மிக்கவை செய்தாரை தாந்தம் தகுதியான் வென்றுவிடல். மிகுதியான் மிக்கவை செய்தாரை தாந்தம் தகுதியான் வென்றுவிடல். இக்குறட்பாவின் பொருளை நோக்கலாம். மெனச்செருக்கு அல்லது ஆணவத்தால் தமக்கு தீமை செய்தவரை தம்முடைய பொறுமை என்னும் நட்பண்புகளால் பொறுத்து அவர்களை வென்றுவிட வேண்டும் என விளக்கம் தருகின்றனர். ஒருவர் தமது அறியாமையால் செல்வம், சமூக அரசியல் அந்தஸ்து, கல்வி, குலம், உடல் வலிமை, அழகு, இளமை போன்ற பல்வேறு காரணங்கள் தம் நடத்தையிலிருந்து பிறழ்ந்து தம் தகுதிக்கு அப்பாற்பட்ட வகையில் தீங்கினை செய்து மகிழ்கின்றனர். இத்தகையவருக்கு தீமை செய்யாமல் நாம் ஒழுக்க நடத்தையால் அவர்களை வென்றுவிடுதல் சிறப்பாகும் என கருதுகின்றனர். பழிக்கு பழி செய்தல் அறமும் அல்ல, நற்குணவும் அல்ல, பெருமை உடையதும் அல்ல, பொறுத்தலே நேர்மையான ஒன்று என குறிப்பிடுகின்றனர் சான்றோர். சங்க நூலான 8 தொகையில் உள்ள குறிஞ்சி பாடல் வரியொன்று, தீமை கண்டோர் திறத்தும் பெரியோர் தாமறிந்து உணர்க என்பமாதோ என குறிப்பிடுகின்றது. மணிவாசகரின் ஒரு வாசகம், பிழைத்தவை பொறுக்க எல்லாம் பெரியவர் கடமை போற்றி என்கின்றது. இக்குறள் தீமைக்கு தீமை செய்யாத பொறுத்தலையும் மனித கோபத்தை பொறுமை பண்பால் வெற்றி கொள்ளும் வாழ்க்கை தத்துவத்தையும் சமூகத்தை நெறிப்படுத்தும் அறநெறியையும் வலியுறுத்துகின்றது எனலாம். மிகுதியான் மிக்கவை செய்தாரை தாந்தம் தகுதியான் வென்றுவிடல். மீண்டும் ஒரு பொழுதில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.
நிகழ்ச்சியிலே அடுத்ததாக சர்வதேச அரசியல் கண்ணோட்டம், பிரம்புக்கு எதிராக வழக்கும் போராட்டம், அமெரிக்க வரலாற்றில் பாரிய மக்கள் எழுச்சி என்ற தலைப்பிலே அரசியல் கண்ணோட்டம் ஒன்றை வழங்குவதற்காக சிட்னியிலே வாழ்ந்து வருகின்ற பிரபல அரசியல் ஆய்வாளர், புத்தக எழுத்தாளர், கவிஞர் என பல பரிமாணங்களை கொண்ட திரு ஐங்கரன் விக்னேஸ்வர் அவர்களுடைய அரசியல் கண்ணோட்டம் இதோ.
நியூசிலாந்து வாழ் தமிழ் மக்களுக்கு எனது இனிய வணக்கங்கள். முத்தமிழ் ஓசை வானொலி ஊடாக உங்களுடன் இணைவதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். சிட்னியிலிருந்து ஐங்கரன் விக்னேஸ்வரா. டிரம்புக்கு எதிராக வலுக்கும் போராட்டம், அமெரிக்க வரலாற்றில் பாரிய மக்கள் எழுச்சி. டிரம்பின் கொள்கைகள், குடியேற்ற கட்டுப்பாடுகள் மற்றும் சர்ச்சை திட்டங்களுக்கு எதிராக அரசர்கள் வேண்டாம் என்ற பெயரில் முன்னெடுக்கப்பட்ட போராட்டங்களில் லட்சக்கணக்கான அமெரிக்க மக்கள் பல்வேறு இடங்கள் திரண்டு டிரம்ப் மீதான கடும் அதிருப்தியை வெளிப்படுத்தி உள்ளனர். ஈரான் போர், அதனால் ஏற்பட்டுள்ள விலைவாசி உயர்வு மற்றும் டிரம்ப் நிர்வாகத்தின் கொள்கைகளால் அமெரிக்க மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். அதன் வெளிப்பாடாகவே அரசர்கள் வேண்டாம், நோ கிங்ஸ் என்ற பெயர்களில் முன்னெடுக்கப்பட்ட போராட்டங்களில் லட்சக்கணக்கான மக்கள் டிரம்ப் மீது தமது அதிருப்தியை வெளியிட்டுள்ளனர். டிரம்புக்கு எதிராக கொடுத்திருந்த மக்கள் அமெரிக்காவில் மாபெரும் போராட்டமாக மாறியது. அரசர்கள் வேண்டாம் என்ற பேரணியில் லட்சக்கணக்கில் பங்கேற்று குறித்து வெள்ளை மாளிகை அதிகாரிகள் அறிந்து போயுள்ளனர். தமக்கு அரசர்கள் வேண்டும் போராட்டத்தில் 90 லட்சம் பேர் வீதியில் இறங்கி போராட்டம் நடத்தினர் என்றும், அமெரிக்காவின் 3000 நகரங்களில் கடந்த சனிக்கிழமை மார்ச் 28 வீதியில் மக்கள் இறங்கி போராட்டத்தில் ஈடுபட்டனர். டிரம்பினால் தமது வெறுப்பினம் ஈரானிலும் பாலஸ்தீனம் மத்திய கிழக்கிலும் நாசமாக அமர்கள் பொறுத்துக் கொள்ள மாட்டார் என்பதை எடுத்து காட்டும் வகையில் அமெரிக்க எங்கிலும் டிரம்புக்கு எதிராக இந்த போராட்டம் நடைபெற்றது. அமெரிக்க வரலாற்றின் மிகப்பெரிய போராட்டம் இது என்று கூட கூறப்படுகிறது. இந்த போராட்டத்தில் பங்கேற்றவர்கள் ஜனநாயகம் அச்சுறுத்தல் உள்ளது என்று கூறியுள்ளனர். இதுவே டிரம்ப் நிர்வாகத்தின் மீது அதிருப்தி அடைந்த மக்கள் போராட்டமாக நடத்த வேண்டிய நிர்பந்தத்துக்கு ஆளாகியுள்ளனர். அமெரிக்க நாட்டில் ஜனநாயகம் வேண்டும் என்றால் போராட்டத்தில் ஈடுபட்டு அதை காப்பாற்ற வேண்டும் என்று மக்கள் தமது மனக்குரலை கொட்டியுள்ளனர். மேலும் வாஷிங்டனில் நூற்றுக்கணக்கானோர் கிரீடத்தை கீழே போட்டு கோமாளியே மற்றும் ஆட்சி மாற்றம் வீட்டிலிருந்தே தொடங்கும் எழுதப்பட்ட பாதையில் ஏந்தியபடி பேரணியாக சென்றனர். அத்துடன் கென்சஸ் மாநிலத்தின் டெபேக்கான போராட்டங்கள் காற்றடைக்கப்பட்ட தவளை உடையும் டிரம்பின் குழந்தை உடைத்தும் அணிந்து டிரம்பை நகப்பிக்கிடமாக மாற்றினர். அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் ஈரானை ஒழுத்தி கட்டும் முனைப்பில் அதற்கு எதிராக கடுமையான போர் யுத்திகளை கையாண்டு வருகின்றனர். இந்த சூழலில் அவருக்கு எதிராக அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகளில் போராட்டங்கள் நடைபெற்று வருகின்றதும் குறிப்பிடத்தக்கது. டிரம்பின் கொள்கைகள், குடியேற்ற கட்டுப்பாடுகள் மற்றும் சர்ச்சை திட்டங்களுக்கு எதிராக இந்த போராட்டம் நடைபெற்றது. இதில் லட்சக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டதை அரசர் ஒன்று பேரணியாவது கடந்த வருடமும் நடைபெற்றது. ஜூன் மாதத்தில் 5 மில்லியனுக்கும் அதிகம் கலந்து கொண்டதும் இவ்விடத்தில் கடந்த வருடமும் அக்டோபர் மாதத்தில் 7 மில்லியன் மக்கள் கலந்து கொண்டதும் குறிப்பிடத்தக்கது. வாஷிங்டன் டிசி, நியூயார்க், லாஸ் ஏஞ்சல்ஸ் போன்ற பிரதான நகரங்கள் திரண்டான மக்களில் தற்போது ஆட்சியாளர் செயற்பாடு எதிராக தமது கடும் கண்டனத்தை வெளிப்படுத்தும். ஈரானுடன் போர் சூழலும் அமெரிக்காவில் அதிர்ந்த பொருளாதார நெருக்கடியுமே இந்நிலைக்கு முக்கிய காரணங்கள் அரசியல் ஆய்வாளர்கள். ஆனால் சில பிரதேசங்களில் பாதுகாப்பு படையினரும் போராட்டங்கள் முறையில் மோதல்கள் இடம்பெற்றதாக கூட தெரிவிக்கப்படுகிறது. 2021 நிலவும் இந்த நெருக்கடியான சூழலால் அமெரிக்கா உள்நாட்டு ரீதியாக சீர்குலைவது ஒட்டுமொத்த உலக அரசியலும் தீர்க்கமான தாக்கத்தை செலுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அரசர் உண்ணா என்ற பேரணியானது டிரம்புக்கு நாடு முழுவதும் வெளுக்கும் போராட்டங்களினால் வாஷிங்டன் நாடுகளிலும் பல்வருடங்களும் இந்த பேரணிகளை தொடர்ந்து அமெரிக்க அதிபர் இதை பற்றி பல்வேறு வகையில் சிந்தித்து வருகின்றனர். இதேபோல் குடியேற்றம் விஷயத்திலும் மிக கடுமையான கட்டுப்பாடுகள் கொண்டு வந்திருக்கின்றன. இதற்கு எதிராகவே தற்போது மக்கள் வீதிகள் இறங்கி போராடி வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. பெருந்திரளாக திரண்ட போராட்டக்காரர்கள் அவர்களுடைய கவனங்களை தெரிவித்து வருகின்றனர். டிரம்பின் கிரீலாந்தை காப்பீடு திட்டத்துக்கு எதிராகவும் டென்மார்க் மற்றும் கிரீலாந்திலும் பல்வேறு போராட்டங்கள் நடைபெற்றதும் குறிப்பிடத்தக்கது. இப்போது இந்த போராட்டத்தால் அமெரிக்க அரசு நிலைகுலைந்திருப்பதாக தெரிவிக்கப்படுது. மீண்டும் உங்களுடன் வான் அலைகளை சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுகின்றேன். சிட்னியிலிருந்து அங்கரன் விக்னேஸ்வரா.
நிகழ்ச்சியிலே அடுத்ததாக படித்ததிலே பிடித்த தகவல் ஒன்றை உங்களோடு பகிர்ந்து சிறப்பிப்பதற்காக வான் அலைகளினூடாக உங்களை வந்து சந்திப்பவர் வைஷ்ணவி புவிதரன் அவர்கள்.
வணக்கம். படித்ததில் பிடித்தது பகிர்ந்து கொள்வதற்காக பிரபஞ்சத்தின் மர்ம முடிச்சிக்களை அவிழ்க்கும் கணித மேதை யார் இந்த நளினி அனந்தராமன்? கணிதம் என்றாலே பலருக்கு எண்களும் சூத்திரங்களும் தான் நினைவுக்கு வரும். ஆனால் பிரான்சை சேர்ந்த கணித மேதை நளினி அனந்தராமன் இந்த எண்களுக்கு பின்னால் இருக்கும் கணிதத்திற்கு தெரியாத பிரபஞ்சத்தின் கட்டமைப்பை உலகிற்கு புரிய வைத்து வருகின்றார். குவாண்டம் இயற்பியலுக்கும் கணிதத்திற்கும் இடையே உள்ள மர்மமான முடிச்சிக்களை அவிழ்க்கும் ஒரு துப்பறியும் நிபுணரை போல செயல்படும் இவரது சுவாரஸ்யமான பயணத்தை பார்ப்போம். அறிவியலோடு பிறந்த மேதை 1976 பாரிஸ் நகரில் விஞ்ஞான தம்பதியினருக்கு மகளாக பிறந்த நளினி சிறுவயதிலேயே ஆய்வக சூழலிலும் அறிவுசார் விவாதங்களுக்கு இடையிலும் வளர்ந்ததால் கணிதம் அவருக்கு ஒரு பாடமாக தெரியவில்லை. அது ஒரு விளையாட்டாகவே இருந்தது. பிரான்சின் உயரிய கல்வி நிறுவனமாக இகோல் நார்மல் சுப்ரியர் நிறுவனத்தில் தனது பட்டப்படிப்பை முடித்த அவர் 2000 பாரிஸ் பல்கலைக்கழகத்தில் தனது முனைவர் பட்டத்தையும் பெற்றார். நளினி அனந்தராமனின் ஒட்டுமொத்த உழைப்பும் குவாண்டம் கியாஸ் மற்றும் ஸ்பெக்ட்ரல் ஜியோமெட்ரி ஆகிய சிக்கலான துறைகளை சுற்றியே அமைந்திருந்தது. சாதாரணமாக நாம் பார்க்கும் ஒரு பந்து எங்கே விழும், எப்படி நகரும் என்பதை கணிப்பது எளிது. ஆனால் அணுக்களுக்கு உள்ளே இருக்கும் மிக சிறிய துகள்கள் சில நேரங்களில் முன்கூட்டியே கணிக்க முடியாத வகையில், அதாவது ஒருவித குழப்பத்துடன் செயல்படும். இந்த துகள்கள் ஏன் இப்படி செயல்படுகின்றன, அந்த சீரற்ற இயக்கத்துக்குள்ளேயும் ஏதேனும் ஒரு கணித விதி ஒளிஞ்சிருக்கின்றதா என்பதனைத்தான் நளினி ஆய்வு செய்தார். குறிப்பாக குவாண்டம் எர்கோடிசிட்டி என்ற கருத்தாக்கத்தின் மூலம் குவாண்டம் அலைகள் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் மட்டும் குவியாமல் விண்வெளியில் எப்படி சீராக பரவுகின்றன என்பதனை அவர் நிரூபித்தார். இது இயற்பியலுக்கும் கணிதத்திற்கும் பாலமாக அமைந்தது. நளினியின் ஆய்வுகள் வெறும் காகிதத்தோடு நின்று விடவில்லை. 2008 கல்போனியா பல்கலைக்கழகத்தில் கௌரவ பேராசிரியராக பணியாற்றினார். 2018 ரியோ டி ஜெனிரோவாவில் நடைபெற்ற சர்வதேச கணிதவியலாளர்கள் மாநாட்டில் உரையாற்றும் வாய்ப்பை பெற்றார். இது ஒரு கணிதவியலாளருக்கு கிடைக்கும் ஆக சிறந்த கௌரவமாகும். அவர் வென்ற விருதுகளின் பட்டியல் நீளமானது. கணிதத்திற்கான சேலம் பெருசு 2010 இயற்பியல் மற்றும் கணிதத்தின் உயரிய விருதான ஹென்றி பாயின்கேர் பெருசு 2012 அறிவியல் சாதனைக்கான இன்போசிஸ் பெருசு 2018 கணித உலகின் மதிப்பு மிக்க நம்மர்ஸ் பரிசு 2020 தற்போது பிரான்சின் மிக பழமை மற்றும் கௌரவமான கொலீஜ் டி பிரான்ஸ் நிறுவனத்தில் ஸ்பெக்ட்ரல் ஜியோமெட்ரி துறையில் தலைவராகவும் பணியாற்றி வருகின்றார். நிஜ உலகில் இவரது ஆய்வின் தாக்கம் என்ன? மேலோட்டமாக பார்த்தால் இவரது ஆய்வுகள் எண்கள் மற்றும் வரைபடங்கள் சார்ந்தது போல் தோன்றும். ஆனால் நாம் இன்று பயன்படுத்தும் அதிநவீன தொழில்நுட்பங்கள், குவாண்டம் கணினிகள் மற்றும் அலைகளின் இயக்கம் குறித்த புரிதல்கள் மேம்படுத்துவதற்கு நளினியின் கண்டுபிடிப்புகள் மிக முக்கிய அடித்தளமாக இருக்கின்றன. கணிதம் என்பது வெறும் எண்களை கூட்டுவதும் கழிப்பதும் அல்ல. அது இந்த பிரபஞ்சத்தின் ரகசிய கட்டுமானத்தை கண்டறியும் ஒரு கருவி என்பதனையும் நளினி அனந்தராவன் மெய்ப்பித்து வருகின்றார். நன்றி. மகிழ்வான காலை வணக்கங்களுடன் உங்களிடம் இருந்து விடைபெறும் நான் வைஷ்ணவி புவிதரன். வணக்கம் நேர்களே.
நிகழ்ச்சியிலே அடுத்ததாக நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்கத்தினுடைய சிறப்பு அறிவித்தல் ஒன்று. நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்கத்தினுடைய ஏப்ரல் மாதத்திற்கான சிறப்பு ஒன்று கூடல் வருகின்ற ஏப்ரல் மாதம் 11 சனிக்கிழமை காலை 10 தொடக்கம், பிற்பகல் 2 வரை, இலக்கம் 20, பிள்ளை வீதியில் அமைந்திருக்கின்ற லெஜிஸ்டர் மண்டபத்திலே சிறப்பான முறையிலே இடம்பெற இருக்கின்றது. நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்க உறுப்பினர்கள் அனைவரையும் தவறாது கலந்து சிறப்பிக்குமாறு அன்போடு வேண்டுகின்றார்கள் நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்கத்தினர். மறந்து விடாதீர்கள், நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்க உறுப்பினர்களே, உங்களுடைய ஏப்ரல் மாதத்திற்கான சிறப்பு ஒன்றுகூடல் வருகின்ற ஏப்ரல் மாதம் 11 சனிக்கிழமை காலை 10 தொடக்கம், பிற்பகல் 2 வரை, இலக்கம் 20, பிள்ளை வேதியில் அமைந்திருக்கின்ற லெஜிஸ்டர் மண்டபத்திலே சிறப்பான முறையிலே இடம்பெற இருக்கின்றது. அனைத்து தமிழ் மூத்தோர் சங்க உறுப்பினர்களையும் தவறாது கலந்து சிறப்பிக்குமாறு அன்போடு வேண்டுகின்றார்கள் நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்கத்தினர். நிகழ்ச்சியிலே அடுத்ததாக சமூக அறிவித்தல் ஒன்று. நியூசிலாந்து தமிழ் கல்வி பூங்கா அமைப்பிடம் இருந்து விழிப்புணர்வு பட்டறை காவல்துறையால் நடத்தப்படும். இப்பட்டறையை சமூக மேம்பாட்டுத்துறை அமைச்சினர் கல்வி அமைச்சருடன் இணைந்து ஒழுங்குபடுத்தி இருக்கின்றனர். தலைப்பு: மாணவர்கள் எதிர்கொள்ளும் கொடுமைப்படுத்தல், புலியிங். காலம் வருகின்ற 19 ஏப்ரல் மாதம், நேரம் காலை 11:15, இடம் ஸ்காட் ஹால், 32A ரேஞ்ச் வியூ ரோட், மவுண்ட் ஆல்பர்ட், தமிழ் கல்வி பூங்கா பாடசாலை மண்டபம். பெற்றோர் மாணவர்கள் அனைவரையும் கலந்து சிறப்பிக்குமாறு அன்போடு வேண்டுகின்றார்கள் நியூசிலாந்து தமிழ் கல்வி பூங்கா அமைப்பினர். மறந்துவிடாதீர்கள், இந்த நிகழ்வு வருகின்ற 19 ஏப்ரல் மாதம் காலை 11:15 ஸ்காட் ஹால், 32A ரேஞ்ச் வியூ ரோட், மவுண்ட் ஆல்பர்ட், தமிழ் கல்வி பூங்கா பாடசாலை மண்டபத்தில் நடைபெற இருக்கின்றது. நிகழ்ச்சியிலே தொடர்வது பந்தபாசம் திரைப்படத்திலே சீர்காழி கோவிந்தராஜனின் குரலிலே இடம்பெற்ற சிறப்பு பாடல் நேர்களுக்காக.
நெஞ்சில் நினைத்ததிலே நடந்ததுதான் எத்தனையோ, இத்தம் இத்தம் மாறுகின்றது எத்தனையோ, நெஞ்சில் நினைத்ததிலே நடந்ததுதான் எத்தனையோ, ஓடு போட்டு வாழ்ந்தவர்கள் எத்தனையோ, கொண்ட குறியும் தவறி போனவர்கள் எத்தனையோ, இத்தம் இத்தம் மாறுகின்றது எத்தனையோ, நெஞ்சில் நினைத்ததிலே நடந்ததுதான் எத்தனையோ, இத்தம் இத்தம் மாறுகின்றது எத்தனையோ.
Yeah.
மயங்குகின்றது. நித்தம் நித்தம் மாறுகின்றது எத்தனையோ, நெஞ்சில் நினைத்ததிலே நடந்ததுதான் எத்தனையோ. நித்தம் நித்தம் மாறுகின்றது எத்தனையோ.
நிகழ்ச்சியிலே அடுத்து இடம் பெறுவது
வணக்கம். விருதுகளின் மேடையில் மனிதத்தின் குரல், போரை மறுக்கும் உலகின் மனச்சாட்சி. ஆக்கம் பிரபல ஊடகவியலாளர் லண்டனில் இருந்து நடராஜா குருபரன். ஆஸ்கார் மேடையும் உலக அரசியலும் ஒரு வரலாற்று பார்வை. கலை என்பது எப்போதும் அரசியலுக்கு அப்பாற்பட்டது என்று கூறப்பட்டாலும், ஆஸ்கார் போன்ற உலகளாவிய மேடைகள் நீண்ட காலமாகவே சமூக நீதிக்கான களங்களாக இருந்துள்ளன. 1973 மார்லன் பிராண்டோ அமெரிக்க பூர்வகுடி மக்களின் உரிமைக்காக விருதை மறுத்தது முதல், இன்று ஹாவியர் பார்டெம் பாலஸ்தீனத்துக்காக குரல் கொடுத்தது வரை, இம்மேடை உலகளாவிய மனச்சாட்சியை தட்டி எழுப்பும் இடமாக மாறியுள்ளது. உலகம் இன்று ஒரு பயங்கரமான முரண்பாட்டின் நடுவில் நிற்கின்றது. ஒருபுறம் மனித குல அறிவியல் முன்னேற்றம், தகவல் தொடர்பு, கலை, தொழில்நுட்பம், உலகமயமாக்கல் ஆகியவற்றின் உச்சியை அடைந்துவிட்டதாக பெருமைப்படுகிறது. மறுபுறம் எண்ணெய் வளம், நிலவளம், கடற்பாதைகள், பாதுகாப்பு அரசியல், இன ஆதிக்கம், பேரரசு போட்டி, மத தேசியவாதம் ஆகியவற்றின் பெயரில் மனித உயிர்கள் நிர்மூலமாக்கப்படுகின்றன. இந்த முரண்பாட்டின் சுருக்கமான ஆனால் மிக வலுவான சாட்சியாகவே 98வது ஆஸ்கார் மேடையில் ஜாவியர் பாதமின் போர் வேண்டாம், சுதந்திர பாலஸ்தீனம் வேண்டும் என்ற அரசியல் மனிதாபிமான சைகை நம் கண்முன் நிற்கின்றது. அது ஒரு நடிகரின் தனிப்பட்ட கருத்தாக மட்டுமல்ல, உலக அதிகாரங்களின் குரூர அரசியல் மொழிக்கு எதிராக கலையுலகம் இன்னும் மனித குரலாக இருக்க முடியும் என்ற நினைவூட்டலாக அமைந்தது. ஆஸ்கார் போன்ற மேடைகள் வெறும் பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகள் அல்ல, அவை உலகத்தின் கற்பனை பரப்பை கட்டுப்படுத்தும் சிறிய அதிகார மையங்கள். ஹாலிவுட் படங்கள் உலகம் முழுவதும் பார்க்கப்படுகின்றன. அவற்றின் நட்சத்திரங்கள் தேசிய எல்லைகளை தாண்டிய ஒரு காட்சி பேராதிக்கத்தை உடையவர்கள். எனவே அந்த மேடையில் ஒரு கலைஞர் போர் எதிர்ப்பு குரல் எழுப்பும் போது அது சாதாரண உரை அல்ல. அது உலக ஊடக சுற்றுச்சூழலுக்குள் நுழையும் அரசியல் தலையீடு. எது மனிதாபிமானம், எது அநீதி, எது ஆக்கிரமிப்பு, எது மௌனம் என்ற விவாதத்தை மீண்டும் திறக்க வைக்கும் ஒரு குறுக்கீடு. இந்த காரணத்தால் தான் பால்டமின் அணிந்திருந்த அந்த சிறிய வாசகம் கூட அரசியல் பொருளாதார ரீதியில் பெரிய அர்த்தம் பெறுகின்றது. ஆயுதங்கள் பேசும் உலகில் காட்சிகள் கூட அதிகாரம்தான். அப்படியிருக்க காட்சியை மனிதத்துக்கு திருப்பிவிடும் முயற்சி வரலாற்று முக்கியத்துவம் பெறுகின்றது. இது ஒஸ்கார் வரலாற்றில் முற்றிலும் புதிய விஷயம் அல்ல. 2003 அமெரிக்கா ஈராக் மீது போரை அறிவித்த நாட்களிலேயே நடந்த 75வது ஒஸ்கார் விழாவில் மைக்கேல் மூர் தனது விருது பெற்ற போது அந்த போரை திறந்த வழியில் எதிர்த்தார். அதே விழாவில் அட்ரியன் ப்ரோடி தனது உரையில் அமைதிக்கான வேண்டுகோளையும் பதிவு செய்தார். அதிகாரப்பூர்வ ஒஸ்கார் நினைவு குறிப்புகளே, அந்த ஆண்டின் விழா ஈராக் போர் நிழலில் நடந்தது. சிகப்பு கம்பள ஆடம்பரமும் குறைக்கப்பட்டது. மேலும் ப்ரோடியின் உரையில் அமைதிக்கான மனமுருகிய வேண்டுகோள் இருந்தது என்று நினைவு கூர்கின்றன. இதன் பொருள் என்ன? உலக போர் சூழ்நிலை ஒரு விருது விழாவுக்கு கூட வெளிப்புற விஷயம் அல்ல. போர் கலாச்சாரத்தையே உடைத்துக் கொண்டு மேடைக்குள் நுழைகிறது. அப்படியானால் அந்த மேடை அமைதிக்காக பதிலளிப்பதும் வரலாற்றின் இயல்பான நெறியே. அதேபோல் 2024 ஒஸ்காரில் த ஜோன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் படத்திற்காக ஜொனத்தன் கிளேசர் ஆக்கிரமிப்பு, மெஞ்சரற்றப்படுதல், காசா இஸ்ரேல் வன்முறை ஆகியவற்றை சுற்றிய ஒரு கடுமையான நெஞ்சுரத்தை பகிர்ந்த போது ஒஸ்கார் மேடை மீண்டும் உலக அரசியலுடன் மோதியது. இது கலைஞர்கள் அரசியலை விருது விழாவுக்குள் கொண்டு வருகின்றார்கள் என்பதல்ல. மாறாக அரசியல் ஏற்கனவே மனித உடல்கள் மூலம், அகதி துயர் மூலம், நினைவு மற்றும் காயங்கள் மூலம் கலையின் இதயத்துக்குள் புகுந்துவிட்டது என்பதற்கான சாட்சியம். கலைஞன் மௌனமாக இருந்தால் கூட அரசியல் இல்லாமல் போகாது. அப்போது அது வெறும் ஆளும் தரப்பின் அரசியலாக மட்டும் மீதம் இருக்கும். ஆகவே அமைதிக்கான குரல் என்பது கலைஞன் அரசியலாக்கும் செயல் அல்ல. அரசியலால் காயமடைந்த மனிதர்களை மீண்டும் மனிதர்களாக காண செய்வதே அந்த கலை வெளிப்பாட்டு செயல். இந்த உண்மை ஒஸ்காரை தாண்டியும் பல உலக மேடைகளில் வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. 2022 கேன் திரைப்பட விழா தொடக்கத்தில் உக்ரைன் போருக்கு எதிராக வாலோடிமிர் செலன்ஸ்கி உலக சினிமாவை மௌனமாக இருக்க வேண்டாம் என்று அழைத்தார். அதற்கு முன்பே கேன் விழா தனது அதிகாரப்பூர்வ அறிக்கையில் உக்ரைன் மக்களுடன் ஒற்றுமை தெரிவித்து வன்முறைக்கும் அடக்குமுறைக்கும் எதிராக அமைதி மற்றும் சுதந்திரத்தை பாதுகாப்பதே விழாவின் வரலாற்று கடமை என அறிவித்தது. இதேபோல் 2026 பெர்லின் திரைப்பட விழாவிலும் காசா தொடர்பான உரைகள் பெரிய சர்ச்சையையும் அரசியல் அதிர்வையும் ஏற்படுத்தின. இதனால் தெரிகின்றது, உலக கலாச்சார மேடைகள் இனி அரசியலற்ற அழகியல் இடங்கள் அல்ல. அவை உலக மனச்சாட்சியின் சோதனை மையங்களாக மாறிவிட்டன. மேலும் அமைதிக்கான குரல் என்பது வெறும் போர் நிறுத்த கோரிக்கை அல்ல. அது உலக அரசியல் பொருளாதார அமைப்பின் மீது முன்வைக்கப்படும் ஒரு அடிப்படை குற்றச்சாட்டாகும். ஏனெனில் இன்றைய பெரும்பாலான போர்கள் வெறும் எல்லை தகராறு அல்ல, வளங்களை கட்டுப்படுத்தும் பேராசை, ஆயுத வியாபாரத்தின் லாபம், கடன் ஆதாரப்படுத்தப்பட்ட ஆதிக்கம், இன மத தேசியவாதத்தின் அரசியல் இயக்கம், ஊடக கட்டுப்பாடு, பாதுகாப்பு தொழில்துறை, அரசு கூட்டணிகள் ஆகியவற்றின் கூட்டு பொருளாதார வடிவங்களாகவே அமைகின்றன. எண்ணெய், எரிவாயு, கடற்பாதை, துறைமுகம், கனிம வளம், பிராந்திய ஆதிக்கம் இவையெல்லாம் தேசிய பாதுகாப்பு என்ற மொழிபெயர்ப்பில் மக்களிடம் விற்கப்படுகின்றன. ஆனால் தரையில் விழுவது குழந்தைகளின் உடல்கள், சிதைவது வீடுகள், கருகுவது பெண்களின் வாழ்வாதாரம், வெடிப்பது பாடசாலைகள், மருத்துவமனைகள், அகதி கூடங்கள். கலைஞர்கள் இதற்கு எதிராக பேசும்போது அவர்கள் ஒரு மனிதாபிமான மொழியை மட்டுமல்ல, போரை இயல்பாக்கும் முதலாளித்துவ பேரரசு மொழியையே சவாலுக்கு உள்ளாக்குகின்றார்கள். சமூக ரீதியாகவும் இந்த குரல்களின் அர்த்தம் ஆழமானது. போர்கள் முதலில் ஏழைகளின் வாழ்க்கையை தின்றுவிடுகின்றன, பின்னர் நினைவுகளை, மொழிகளை, கலாச்சார சின்னங்களை, பெண்களின் பாதுகாப்பை, குழந்தைகளின் எதிர்காலத்தை, தலைமுறைகளின் உளவியல் அமைதியை அளிக்கின்றன. ஒரு குண்டு வெடிக்கும் போது அது ஒரு கட்டிடத்தை மட்டுமல்ல, ஒரு குடும்ப வரலாற்றையும், ஒரு தெரு மொழியையும், ஒரு பாடசாலையையும், ஒரு சமையல் மரபையும், ஒரு மக்கள் நினைவையும் நொறுக்கிவிடுகின்றது. எனவே அமைதி என்பது வெறும் துப்பாக்கி சத்தமின்மை அல்ல, அது சமூக மறுசீரமைப்பு, நீதியான வாழ்வுரிமை, தன்னாட்சியுரிமை, இடம்பெயர்ந்தோரின் மேல்குடியேற்றம், பெண்கள் குழந்தைகளின் பாதுகாப்பு, நினைவுகளின் மரியாதை, கலாச்சார உயிர்த்தெழுச்சி ஆகிய அனைத்தையும் உள்ளடக்கிய சொல். பாலஸ்தீனத்தை பற்றிய சுதந்திர கோரிக்கை இச்சூழலில் வெறும் தேசிய கோரிக்கை அல்ல, அது மனிதர் தன் மண்ணில் மனிதனாக வாழும் உரிமைக்கான கோரிக்கை. இந்த பின்னணியில் பேண்டமினின் குரல் ஏன் வரலாற்று முக்கியமானது என்றால், அது உலகின் மிகவும் கட்டுப்படுத்தப்பட்ட வணிகமயமான பிரபலமான மேடைகளில் கூட இன்னும் ஒரு மனித குரல் ஒலிக்க முடியும் என்பதை நிரூபிக்கின்றது. பெரும்பாலும் இவ்வகை விழாக்கள் ஃபேஷன், பிராண்டுகள், சந்தை, ஸ்ட்ரீமிங் பிளாட்ஃபார்ம்கள், உலக விநியோக உரிமைகள், காட்சி செல்வாக்கு ஆகியவற்றின் பெருவணிக திருவிழாவாக மாறிவிடுகின்றன. அப்படி இருக்க அந்த மேடையில் போர் வேண்டாம் என்று சொல்லுவது என்பது சந்தையின் நடுவே மனச்சாட்சியை நிறுத்துவது போன்றது. அதனால் அந்த செயல் பெரிதாகின்றது, அது உலகத்தை உடனே மாற்றிவிடாது, ஆனால் மௌனத்தின் ஒழுங்கை உடைக்கும். ஆக்கிரமிப்பை சாதாரணமாக காட்டும் மொழிக்குள் ஒரு இடர்பாட்டை ஏற்படுத்தும். அந்த இடர்பாடே வரலாறின் தொடக்கம். இதனால் நாம் எடுக்க வேண்டிய முடிவு தெளிவானது. உலக மேடைகள் உண்மையில் உலக மனச்சாட்சியின் மேடைகளாக மாற வேண்டும். ஆஸ்கார், கேன், பெர்லின், நோபல் எது இருந்தாலும் மனித உயிர் என்பது சந்தையை விட உயர்ந்தது. நீதியற்ற ஆக்கிரமிப்பு எந்த மொழியிலும் அழகுபடுத்தப்பட முடியாது. அமைதி என்பது அதிகாரத்தின் தயவு அல்ல, மக்கள் போராட்டத்தின் உரிமை என்ற உண்மையை சொல்ல துணிய வேண்டும். 2024 நோபல் அமைதி பரிசு அணு ஆயுதமற்ற உலகிற்காக போராடிய நிஹான் ஹிதாங்கியோவுக்கு வழங்கப்பட்ட போது, மனிதத்தை நினைவில் கொள் என்ற பழைய உலக அழைப்பு மீண்டும் ஒலித்தது. அதே உணர்வில் சமகால எதிரொலியாகவே 2026 ஒஸ்கார் மேடையில் எழுந்த பாலஸ்தீன ஒற்றுமை குரலையும் படிக்க வேண்டும். இன்று உலகம் கேட்க வேண்டிய மிக எளிய ஆனால் மிக பெரும் அரசியல் வாசகம் இதுதான். போர் வேண்டாம், ஆக்கிரமிப்பு வேண்டாம், மனிதர்களுக்கு சுதந்திரம் வேண்டும், பாலஸ்தீனத்துக்கும் சுதந்திரம் வேண்டும். குறிப்பு 98வது ஒஸ்கார் விருது விழா 2026 மார்ச் 15 அன்று லாஸ் ஏஞ்சலஸில் நடைபெற்றது. அந்த விழாவில் ஜோவியர் பார்டெம் மற்றும் பிரியங்கா சோப்ரா ஜோனஸ் இணைந்து சர்வதேச திரைப்பட விருதை வழங்கினர். அப்போது பார்டெம் நோ அல கெரா என்ற போர் எதிர்ப்பு அடையாளத்தையும் பாலஸ்தீனை ஆதரிக்கும் குறியீட்டையும் அணிந்திருந்தார். மேடையிலும் பாலஸ்தீனத்துக்கான ஆதரவு குரலை வெளிப்படுத்தியதாக பல சர்வதேச ஊடகங்களும் பதிவு செய்துள்ளன. ஆக்கம் பிரபல ஊடகவியலாளர் நடராஜா குருபரன். மகிழ்வான காலை வணக்கங்களுடன் விடைபெறும் நான் சங்கீதா லிங்கேஷன். வணக்கம் நேயர்களே.
நல்லது நேயர்களே, தொடரும் சிறப்பு பாடலோடு இன்றைய நிகழ்ச்சியின் நேரமும் நிறைவுக்கு வருகின்றது. மீண்டும் அடுத்த வாரம் பல புதிய நிகழ்ச்சிகளோடு வான் அலைகளின் ஊடாக உங்கள் வீடுகள் வந்து சேரும் வரை இன்றைய நிகழ்ச்சி தயாரிப்பிலே கலந்து சிறப்பித்த அனைவர் சார்பாகவும் உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் அன்பன் ஷன் வேலுப்பிள்ளை. வணக்கம் நேர்களே.
Community access. Radio every way you want it on planetaudio.org.nz.
Do you binge eat, purge, starve, or compulsively exercise? Wherever